الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. فقال الله تبارك وتعالى: اذهبا إلى فرعون إنه طغى فقولا له قولا لينا لعله يتذكر أو يخشى. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امراه يتزوجها فهجرته الى ما هاجر اليه. وقال عمر بن الخطاب رضي الله تعالى عنه: كونوا دعاة إلى الله وأنتم صامتون. قيل: وكيف ذاك؟ قال: بأخلاقكم. أو كما قال: إلا புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுக்கு சொந்தமாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரை விட மேலான சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபோ தாபிஈன்கள் மற்றும் எல்லா மொமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான விளக்கல்கள் பாவங்கள் அனைத்திலிருந்தும் விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம்களாகிய நாங்கள் இந்த நாட்டிலே 1000 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம், இந்த நாட்டுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக இந்த நாட்டிலே எங்களை படைத்தானோ அந்த கடமையை, அந்த பொறுப்பை சரியாக நாம் செய்திருக்கிறோமா என்று ஒவ்வொருவர்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையிலே சொல்ல போனால் அந்த பொறுப்பை சரிவர நாங்கள் செய்யாததனால், நிறைவேற்றாததனால் அதற்குரிய வெகுமதிகளை அல்லது அதற்குரிய பெறுபேறுகளை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்வதற்கு தோன்றுகிறது. நமது முன்னோர்கள் இந்த நாட்டுக்கு வந்தவர்கள், அவர்கள் எந்த முறையில் அவர்களுடைய பணியை, அவர்களுடைய பொறுப்பை அவர்கள் நிறைவேற்ற வேண்டுமோ அந்த முறையில் அவர்கள் நிறைவேற்றியதனால் நாம் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் இப்பொழுது அந்த பொறுப்பை நிறைவேற்ற தவறியதனால், அந்த பொறுப்பை விளங்கிக் கொள்ளாததனால், அல்லது விளங்கிய போகும் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதில் அசமந்த போக்கை கையாண்டதனால்
இன்று பல நிலைமைகளை நாங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை உருவாகிறது. இதனை நாம் திருத்தி கொள்ளாத பட்சத்தில் அல்லாஹ் பாதுகாக்கிறதும் நமது சந்ததிகள் இந்த நாட்டில் வாழ்வதென்பதே ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எந்த ஒரு முஸ்லிமையும் இந்த உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பதற்காக படைத்தது கிடையாது. ஒரு முஸ்லிமை உலகத்திலே படைத்திருப்பது அல்லாஹுவை அவர் மக்களுக்கு அறிமுகம் செய்வதற்காக. இந்த உலகம் அவர் அந்த பணியை செய்யும் போது அந்த முஸ்லிமுக்கு உதவியாக இருப்பதற்காக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். மனித இனத்தையும் ஜின்னத்தையும் அவர்கள் என்னை வழங்குவதற்காகவே அன்றை நான் படைக்கவில்லை. அவர்கள் என்னை அறிந்து என்னை அவர்கள் முழுமையாக இபாதத்து செய்வதற்காக அவர்களை படைத்திருக்கின்றேன் என்றே படைக்கப்பட்ட நோக்கத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். ஆகவே ஒரு முஸ்லிமின் மீது இரண்டு வகையான பொறுப்பு இருக்குகின்றது. முதலாவது அவர் தன்னை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். தன்னை ஒரு உண்மையான மூமினாக, தன்னை சாலிஹான அமல்கள் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அதோடு ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் உள்ளவர்கள் அதோடு தன்னை நிறுத்திக் கொள்ள முடியாது. ஏனென்றால் முன்னைய உண்மத்தில் உள்ளவர்கள் அந்த பொறுப்புடன் அந்த காரியத்துடன் அவர்கள் நின்று கொள்ளலாம். ஏன், அதற்கு பிறகு நபிமார்கள் வருவார்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தவர் அன்பியா, நபிமார்களின் முத்திரை இறுதியாக இந்த உலகத்துக்கு வந்த ரசூல். இதற்கு பிறகு ரசூல்மார்கள் உலகத்துக்கு வருவது கிடையாது, நபிமார்கள் வருவது கிடையாது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறுதி காலத்தில் இறங்கும் போது அவர்களும் இந்த சரியத்தை இந்த மார்க்கத்தை தான் பின்பற்றப் போகிறார்கள் என்பது உறுதியான விடயம். ஆகவே இந்த உண்மத்திலே உள்ளவர்களுக்கு இரண்டாவது ஒரு பொறுப்பெடுக்கின்றது, அடுத்தவர்களையும் உருவாக்க வேண்டும். நாம் உருவாக்குவது ஒரு பகுதி, அடுத்தவர்களையும் உருவாக்குவது மற்றொரு பகுதி. அடுத்தவர்களை உருவாக்குவதற்கு அல்லாஹுவை பற்றி மற்றவர்களிடத்தில் சொல்ல வேண்டும். இதற்கு இயக்கம் தேவையில்லை, இதற்கு கட்சி தேவையில்லை, இதற்கு மொழிவளம் தேவையில்லை, இதற்கென்ற பிரிவினை தேவையில்லை, இதற்கென்ற பெரிய கோப்பைகள் பறிக்க தேவையில்லை. ஒவ்வொரு முஸ்லிமின் ஆண் பெண் ஒவ்வொருவர்களின் மீதும் இந்த பாரிய பொறுப்பு இருக்கின்றது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பணியை செய்யாதவர்களை நஷ்டவாதிகள் என்று சத்தியமிட்டு சொல்கின்றார். சத்தியமாக நிச்சயமாக மனித சமூகம் நஷ்டத்திலே இருக்கிறது என்கிறார். என்றால் மனிதர்கள் நீங்கள் நஷ்டத்திலே இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன், நன்றாகத்தான இருக்கிறோம் என்று சிந்திப்பார்கள், மாற்று கருத்துக்களை சிந்திப்பார்கள். அதனால் மூன்று வகையான சத்தியங்களை செய்து மூன்று வகையான உறுதிப்பாட்டு வார்த்தைகளை அர்த்தங்களை உள்ளடக்கி நிச்சயமாக மனித சமூகம் நஷ்டத்திலே தான் இருக்குகின்றது என்று அல்லாஹ் உறுதிப்பட சொல்லுகிறார். ஆனால் நான்கு தன்மைகள், நான்கு விடயங்களை உள்ளடக்கியவர்கள் மாத்திரம் நஷ்டத்திலிருந்து தப்புவார்கள். நாங்கள் ஒவ்வொருவர்களும் யோசிக்க வேண்டும். நான் உலகத்திலே ஏதோ ஒன்றை சாதித்து விட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். அல்லாஹ் என்னை பார்த்து நஷ்டவாரி என்கிறார், அல்லாஹ் என்னை பார்த்து நஷ்டவாரி என்கிறார். நான் என்னவோ கனவு கொண்டு கொண்டிருக்கிறேன், நான் மட்டும்தான் சுரக்கவாரி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் என்னை பார்த்து நீ நஷ்டவாரி என்கிறார். நான்கு பணிகளை செய்தவர்களை தவிர இல்லல்லவீன ஆமனோ, யார் அல்லாஹுவை பரிபூர்ணமாக நம்பி உம்மீனாகிறார்களோ, ஒவ்வொரு செயற்பாடையும் அல்லாஹும் நின்றுவிடல்ல. மூணாவது பணியை சொல்கிறான், உண்மையை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் போதித்துக் கொள்வார்கள். உண்மை என்பது ஒருவர் தனியாக அமல் செய்வதற்குரியதல்ல, அடுத்தவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும். முஸ்லிமுக்கும் சொல்லப்பட வேண்டும், முஸ்லிம் அல்லாதவருக்கும் சொல்லப்பட வேண்டும். உண்மை சொல்லப்படும் போது பலவிதமான நிலைமைகள் வரலாம், பலவிதமான நிலைமைகள் ஏற்படலாம், சில சில அதிர்வுகள் உண்டாகலாம். அந்த நேரத்தில் பொறுத்துக் கொள்ள வேண்டும்.
அதனால் ஒருவருக்கு நிலைமை வரும்போது அடுத்தவர் அழிக்க வேண்டும், அடுத்தவர் ஆர்வம் செய்ய வேண்டும், அடுத்தவர் பெருமையை கொண்டு ஒப்பியத்தை செய்ய
வேண்டும். இந்த நாலு தன்மைகளும் என்னிடத்திலே இருக்கிறதா என்று ஒவ்வொருவர்களும் சிந்திக்க வேண்டும். ஈமானுடைய நிலைமை என்ன, சாலிஹான அமலுடைய நிலைமை என்ன, ஹக்கை உண்மையை இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு சொல்வதில் என்னுடைய பணி என்ன, வருகின்ற சோதனைகளின் போது பெருமையாக இருக்கிறது என்னுடைய வகிவாகம் என்ன, இந்த நாள்களையும் பார்த்துத்தான் நான் உண்மையில் வெற்றியுடன் இருக்கிறனா அல்லது தோல்வியில் இருக்கிறனா நஷ்டத்தில் இருக்கிறனா என்று தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையான நான்கு விஷயங்களும் ஞாபகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக இதனால் ஹதீஸ் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகாபாக்கள் எப்பொழுது சந்தித்துக் கொண்டாலும் வல்அஸ்ர் சூராவ ஓதாம பிரிய மாட்டாங்களாம். ஏன் வல்அஸ்ர் சூராவ ஓதுறது, வெறும் பரக்கத்துக்காக அல்ல, அந்த சூராவிலேதான் வெற்றிக்குரிய காரணிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இந்த சூறாவ ஒரு மனிதன் யோசிச்சாலே போதுமாகும், பெரிய பெரிய தப்சீர்களை திறக்க தேவையில்லை. வல்அஸ்ர் சூராவ யோசிச்சாலே கபருடைய வெளிச்சத்தை கண்டுகொள்ளலாம், கபருடைய வெற்றியை கண்டுகொள்ளலாம், அல்லாவிடத்தில் யார் வெற்றியாளர்கள் என்பதை பார்த்துக் கொள்ளலாம். கஃபா, அவருக்கு அது போதுமானது என்று இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே நாங்கள் ஒவ்வொருவர்களும் இந்த காலகட்டத்தில் அவரையும் இவரையும் ஏற்றிக்கொண்டு அவருக்கும் இவருக்கும் குறை சொல்லிக் கொண்டு இருப்பதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அல்லாஹ் நிலைமைகளை காட்டி எங்களுக்கு உணர்த்துகிறார், நீங்கள் அடுத்த மக்களுடன் எல்லா வகையிலும் தொடர்பு படுறீங்க, உங்களுடைய தேவைகளை அவர்களை கொண்டு பூர்த்தியாக்கிக் கொண்டீங்க, உங்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர்களோடு கேட்கிறீங்க. அல்லாஹ்வை பத்தி மட்டும் அவர்களோட பேசுறீங்க இல்ல, நீங்க அனுபவிக்கிற மார்க்கத்தை அவங்க விளங்குகிற பாணியில சொல்றீங்க இல்ல, உங்களுக்கு இருக்கிற உண்மைகளை உங்களோட வீட்டில் வேலை செய்தவர்களுக்கு நீங்க சொல்றீங்க இல்ல, நீங்க பொருள்களை வாங்கக்கூடிய கடைக்காரர்களிடம் சொல்றீங்க இல்ல, நீங்க சந்திக்கக்கூடிய அரசு அதிகாரிகளிடம் சொல்றீங்க இல்ல, நீங்க அனுமதிக்கக்கூடிய அரசியல்வாதிகளிடம் பேசுறீங்க இல்ல, அதனுடைய தாக்கத்தை நீங்க உணர்றீங்க. துனியாவ அவர்களிடம் இருந்து நீங்க அனுபவிக்கிறீங்க, அவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதற்குரிய நீங்க சொல்றீங்களே, எவ்வளவு பெரிய அநியாயம் இது, எவ்வளவு பெரிய அநியாயம். நபிமார்கள் வந்தா இனி சொல்ல போறாங்க, ரசூலர்கள் வந்தா இனி சொல்ல போறாங்க, அவர்களுடைய வருகை முற்றுப்பட்டு விட்டது. ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாகிய நாங்க தான் இந்த பணியை செய்யும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இரண்டு வழிகள் எங்களுக்கு முன்னால இருக்குது. நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்தில் இரண்டு வகையான ஹிஜ்ரத்துகள் நடைபெற்றது. ஒன்று ஹபஷாவுக்கு அபிசீனியாவுக்குரிய ஹிஜ்ரத், இன்னொன்று மதீனா முனவ்வராவுக்குரிய ஹிஜ்ரத். இந்த இரண்டு ஹிஜ்ரத்துகளும் இரண்டு வகையான பெரும் பாடங்களை கற்றுத்தருகிறது. அபிசீனியாவுடைய ஹிஜ்ரத் எதை காட்டதென்றால், வெளியில இருந்து சென்றவர்கள் அங்கு இருப்பவர்களை அகற்றிவிட்டு அவர்கள் அங்கு போய் நிலையல்ல, அங்கு இருந்தவர்களையே ஈமான்தாரிகளாக மாற்றி, ஈமான் உள்ளவர்களாக மாற்றி அந்த பகுதியையே ஈமானுடைய காற்று வீச செய்தார்கள். மதீனாவுடைய ஹிஜ்ரத்தில் ஹிஜ்ரத்து செய்து வெளியிலிருந்து போனவர்கள் அந்த ஊரை உருவாக்கி அவர்களே அந்த ஊரை வழிநடத்தினார்கள். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிநடத்தினாங்க. அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு நாலு குலபாக்கள் மாறி மாறி வழிநடத்தினாங்க. யாரும் அன்சாரிகள் அல்ல, அனைவர்களும் ஹிஜ்ரத்து போல முஹாஜிர்கள். இந்த இரண்டு ஹிஜ்ரத்துகளும் இரண்டு வகையான பாடத்தை தந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே நாங்கள் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு ஈமான் உள்ளங்களும் இந்த பொறுப்பை, இந்த அமானியத்தை, இந்த பாரிய சுமையை சுமக்க தவறினால் பாரிய விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டி வரும். அந்த அந்த சுமைதான் இஸ்லாம் அந்த அமானியத்தை அனைத்து மக்களிடமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பாரிய சுமை. இஸ்லாம் இந்த அமானியத்தை நாங்கள் கொண்டு போய் அவர்களிடம் சேர்த்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிவதுதான் ஒரு முஸ்லிமுக்கு அழகான செயலாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் ஒரு கொடுந்தேவனான ஆட்சியாளர் இருந்திருப்பான் என்றால் பிரவுனை விட கொடுமையான ஒருவன் இருந்திருக்க மாட்டான்.
அவனை ரப்பன்று தாவா செய்தவன், அனைவருக்கும் இல்லாத நான் தான் எங்களுடைய உயர்ந்தரப்பு, என்னை தவிர இந்த எகிப்து மக்களுக்கு வேறொரு இலாக இல்லை, நானும் இல்லை என்று
சொன்னான். என்னை தவிர வேறு நாயம் இருப்பதாக நான் அறியல்ல என்று சொன்னான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த பிற அவனுக்கும் அல்லாவை ஞாபகப்படுத்த சையிதுனா மூசா அலைஹிஸ் ஸலாத்தை
அனுப்பினான். சையிதுனா மூசா ஒரு நபி, ஒரு ரசூல், ஒரு வேதத்தை கொண்டு வந்து உலகத்தில் போதித்தவர், தௌராத்தினுடைய நபியவர்கள், அல்லாவுடன் அடிக்கடி பேசும் கலீமுல்லாஹ்.
இந்த ரசூலை அல்லாஹு தஆலா கொடுங்கோலனாக இருக்கும் ஃபிரௌனிடத்திலே அனுப்புகிறார்.
கொடுங்கோலனான ஃபிரௌனிடத்திலே அனுப்புகிறார். ஃபிரௌனிடத்திலே போங்க,
அவன் யாரையும் மதிக்காம வரம்பு மீறி நடந்து கொண்டிருக்கிறான்,
அநியாயம் செய்து கொண்டிருக்கிறான், ஃபிரௌனிடத்திலே போங்க.
அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் பயப்படுறான்.
என்னையோ பயங்கரவாதி என்று தேடிக்கொண்டிருக்கிறான், நான் ஒரு கொலகாரன் என்று ஆள் போட்டு என்னை தேடிக்கிட்டிருக்கிறான், இரண்டாவது எனக்கு தெளிவாக பேசுகின்ற
ஆற்றல் இல்லை,
நான் இதை கொல்லல் இருக்கிறது, இந்த இரண்டும் எனக்கு பயத்தை தோற்றிருக்கிறது.
யாழ்லா என்னுடைய நானா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தெளிவாக பேசுவாரே, அவர்
என்னோடு அனுப்புகிறார். என்னோட தெளிவாக பேசுபவர்
அவரை என்னோடு அனுப்புனான். அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் ஹஜ்ரத் மூசா ஹாரூன் அலைஹிம் ஸலாம் ரெண்டு பேருக்கும் ஆர்டர் போடுறான், இஸ்ஹபா இலா ஃபிரௌன்,
ரெண்டு பேரும் ஃபிரௌனிடம் போங்க, அவர்களுக்கு புத்திமதி சொல்லி அனுப்புகிறார். கொடுங்கோலனிடமே பேசுகின்ற முறை
முறையாக இருக்க,
கொடுங்கோலனிடம் கொடுங்கோலனாக பேசக்கூடாது, காயலாக பேசக்கூடாது, அவனை இன்னும் உச்சகட்ட கோபத்துக்கு தள்ளக்கூடாது.
அல்லாஹ் அவனுக்கு சொன்னான், அல்லாஹ் அவர்களுக்கு
சொன்னான்,
நீங்க ரெண்டு பேரும் மிருதுவாக பேசு,
மெருவாக பேசுங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் மெருவாக முன்வைக்கப்படணும், இனிமையாக முன்வைக்கப்படணும், அழகாக முன்வைக்கப்படணும்.
இரண்டு பேரையும் அனுப்புகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, படிக்க வேண்டிய பல பாடங்கள் இதில் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றார், எத்தி வைக்கிறதுதான் உங்களோட பொறுப்பு, அதுக்கு அடுத்து என்ன நடக்கும் பாருங்க.
நீங்க முன் தீர்மானம் எடுக்காதீங்க, இவனுக்கு சொன்னா இவன் திரும்ப போற, இந்த தீர்மானம் எடுக்கிறது உங்க வேலையில் செய்வன் உங்களையில், நீங்க இஸ்லாத்தை தீனை அல்லாஹ்வை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினா
ரெண்டுல ஒன்று நடக்கும்,
ரெண்டுல நடக்கும்,
ஒன்றோ திருந்தி நல்லவனா வருவான், அல்லது அவன் பயப்பட வேண்டிய ஒரு சூழல் அவனுக்கு வரும். சில நேரமும் திரும்பியா அல்லாஹ் இந்த இடத்தை கொண்டு வந்து வச்சார்,
அவனை ஏற்றுக்கொள்வோம் என்று அவனுக்கு ஞாபகமே, அல்லது பயப்படுவார், சசியத்தோடும் பயப்படும்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்பவும் பயந்தாங்க ரெண்டு பேரும்,
அவனிடத்தில் போல போயிடுறேன், வறண்டு மூறி அத்து மூறி எங்களுக்கு ஏதாவது செஞ்சுவோம், யாரையும் மறிக்கிறேன்.
அல்லா சொன்னா நான் உங்களோட இருக்கிறேன், பயப்படாம போங்க,
நான் உங்களோட இருக்கிறேன், இஸ்லாத்தை சொல்லவர்களோட அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வை பாதுகாத்தான்.
அங்கு போனா மரியாதை கிடைக்கல,
அவரை பாதிப்பு நடந்தது. நபிமார்கள் கேவலப்படுத்தப்பட்டார்கள், அவர்களை பரிகாசத்து கிடைத்தார். தன்னுடைய ஆலோசகர் ஹாமான கூப்பிட்டு சொன்னான், ஒரு பெரிய கோபுரம் கட்டுங்க, அந்த கோபுரத்தில் ஏறி இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ற அல்லாஹ் இருக்கிறானான்னு நான் எட்டி பார்க்கணும். மூசாவுடைய இலாஹ் இருக்கிறானான்னு நான் பார்க்கணும். அல்லாஹு அக்பர். ஹஜரத் மூசாவை பார்த்து பொய்யன் என்று
சொன்னான்.
நான் நினைக்கிறேன் எங்களுக்கு நாலு வார்த்தை சொன்னா என்ன ஆகும், எங்களுக்கு நாலு வார்த்தை இஸ்லாத்தை சொல்ல போய் நாலு வார்த்தை நாலு ஏற்றி கிடைச்சா என்ன கலந்து
விடுகிறேன். காதிபி
மூசாவை நான் பொய்யனாக நினைக்கிறேன் என்றார். பெருமையாக இருந்தார்கள். அவனுடைய அட்டகாசம் உச்சத்துக்கு ஏறியது. அவனுடைய ஆதரவாளர்கள்
சொன்னாங்க, மூசா அவரது மார்க்கத்தை பரப்பிக்கிட்டே இருக்கிறாரே, நீங்க அவரை விட்டா
வச்சிருக்கிறீங்க.
பூமி எல்லாம் குழப்பிக்கிட்டு இருக்கிறாரு,
மூசா அழகு சலாத்த சும்மா விட்டு வச்சிருக்கிறீங்களா? இதை கேட்டு ஆத்திரமடைந்தான் திரு
சதல விட்டான்,
பயமுறுத்தினான். முஸ்லிம்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. பிரஹாவனின் மாளிகையில் இருந்து சமூகத்தில் இவங்களோட
ஆம்பள புள்ள எல்லாத்தையும் கொள்ளுவான்,
பெண்களை கேவலப்படுத்துவோம்,
ஆண்களை கொல்லுவோம், பெண்களை கேவலப்படுத்துவோம். இவங்களை மேல இருந்து அடக்குற அடக்க பாருங்க,
அடக்குவார்கள் ஓடுங்கள். செங்கல் சிறாம் சபலமிடுகிறார், ஈழக்க நத்தவன் ஏதும் செய்திருவார்.
எங்களால் அவனுடன் மோத முடியாது,
எங்களுக்கு பலவில்லை. தேவையில்லாத ஒன்று நாங்கள் இழுத்து பார்த்துக் கொண்டோம்.
அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தொடர்புள்ளவர்கள், எங்களுக்கு மோத முடியாதுதான், ஆனால் மோத முடியும்.
எப்படி மோத முடியும்? அவனே அல்ல எங்களை எந்த அல்லாஹ் அவனிடத்தில் அனுப்பினாலோ
அந்த அல்லாஹ்விடத்தில் திரும்புவோம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சிறுபான்மையாக இருந்த அந்த மூமின்களுக்கு கொடுத்த வழிகாட்டல் என்ன தெரியுமா?
இஸ்தஈனு பில்லாஹ் வஸ்பிரு,
அல்லாஹ் உதவி கேளுங்க, வார நிலைமைகளை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க,
அல்லாஹ் இடத்துல உதவி கேளுங்க, அழிஞ்ச கையை உயர்த்துங்க, அல்லாஹ் கேளுங்க, நிலைமைகளை சொல்லுங்க.
ஏன் தெரியுமா? பூமி எவனுக்கும் சொந்தமான இடம் அல்ல.
எத்தனையோ பேர் எந்த பாதி எந்த பூமி எந்த நாடு எந்த ஊர் என்றெல்லாம் சொன்னார்கள்,
அதே பூமிக்குள் மண்ணுக்கு கீழ் மறைந்து விட்டார்கள்.
அந்த உரிமையாளர்களை காணல, உண்மையான உரிமையாளன் அல்லாஹ்.
அவன் நாடியவர்களை இந்த பூமிக்கு
நியமிப்பான். யாரும் குறிக்கட்டும், யாரும் கச்சத்தும், யாரும் அச்சுறுத்தல் விடுக்கட்டும்,
கடைசியில் அல்லாவை பயந்தவர்கள் வெல்லுவார்கள்.
சொன்னான்
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியாக அவனுடைய ஆத்திரம் உச்ச நிலையை அடைந்து
இருந்தவர்களே கடைசி பிடியாக பிடிப்பதற்கு திருத்திக் கொண்டு போகிறார்.
ஹஜ்ரத் மூசாவுடன் இருந்தவர்கள் ஓடியோடி போகிறார்கள். முன்னே இருக்கிறது கடல்,
எங்களை சுற்றி இருக்கிறது கடல் என்பதை பார்த்து அங்கே இஸ்ரவேலர்களுக்கு முன்னால் இருக்கிறது கடல்,
அதுவும் செங்கடல், பயங்கரமான அலை மோதுகின்ற கடல்,
பயங்கரமான கடல். கடலுக்கு முன்னே போய் நிற்கிறார்கள், முன்னால்
தண்ணீரால் அழிவு தெரிகிறது, பின்னால் கொடுங்கோலனின் ஆயுதம் பயமுறுத்திக் கொண்டிருக்கிறது.
இரும்பு கரம் கொண்ட பிறகின் கடும் எச்சரிக்கைகள் பின்னே கேட்கிறது.
ஹதரத் மூசாவை பார்த்து இந்நாள் அமுதிரக்கும் நாங்க மாட்டிக்கொண்டோம் மூசா.
சொல்கிறார்கள் மாட்டிக்கொண்டோம் இந்த நிலையை வரும் என்றுதான் அன்றிலிருந்து படித்துக் கொண்டிருந்தோம் மாட்டிக்கொண்டோம். சொற்பது எப்படி
ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சளைக்காமல் சொல்கிறார்கள் என்னுடைய ரப்பு என்னுடன் இருக்கிறான், எனக்கு தப்பிக்க வழிகாட்டுவான்.
என்னுடன் எனது ரப்பு இருக்கிறான், எனக்கு அவன் வழிகாட்டுவான், நீரோடு காட்டுவான்.
அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது. ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தடியால் கடலுக்கு அடியுங்கள் அடிக்கிறார்கள், 12 பாவை பிரிகிறது. கடலை கடந்து மறுபக்கம் போய்விடுகிறார்கள். ஒரு முக்மின் மௌத்தாரங்க,
ஒரு மௌத்தாரங்க, அவளை போல மேலையில் ஒரு துளி தண்ணி தடல்ல.
பிரான் சொல்லுது அதற்கு மூசாவையும் அவரோட இருந்தவர்களை அவ்வளவு பேரை
பாதுகாத்தார்கள்.
இப்பதான் பயம் வருகிறது. அல்லாஹ் சொன்னானே மூசாவை போய் பேசுங்க, பயம் வரும் இருக்கு.
இப்பதான் என்பதை உணர்கிறான்.
இருந்தாலும் கிபரு பிடித்தவன்,
பெருமை பிடித்தவன் சொன்னால்
இவர்கள் எங்க போயிருக்கிறாங்க, நாங்களும் போயிட்டு பார்ப்போம்.
அது வழியிலே இறங்குகிறார்கள். கடல் அலைகள் என்பதே அவர்கள் முழுக்கப்படுகிறார்கள்.
ஓரிருவர் அல்ல,
1000 அல்ல, 30000 அல்ல, 16 லட்சம் பேர்
அவனுடன் சேர்ந்து மூழ்கடிக்கப்படுகிறார்கள். 16 லட்சம் பேர், 1.6 மில்லியன்
அனைவர்களும் கடலுக்குள்ளே மூழ்கிறார்கள். சிறாவுக்கு அல்லாஹ் சொன்னான், சிறாவும்
உங்க பொடியை பாதுகாக்கிறார்,
உங்க உடலை பாதுகாப்போம், நீ கடலுக்குள்ளே போகாதா,
நீ சங்கையான மகான்கிறதுக்கல்ல, உன்னை போல பிறவுங்கள் பின்னால வருவாங்க, அவங்களுக்கு பயம் வர.
உன்
உடலை பாதுகாப்போ, உனக்கு பின்னால வருகிறவர்களுக்கு அத்தாட்சியாக இருக்க. இது தாவத் கொடுத்ததனால்,
அல்லாஹ்வின் சொன்னதனால் ஒருவருக்கு ஏற்பட்ட நிலைமை, ஹஷியத்துடைய நிலைமை அவனுக்கு ஏற்பட்டது.
அதே நேரம் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியையும் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த சம்பவங்கள் அனைத்தையும்
திறந்து சொல்வதற்கு நேரமில்லை. ஆனால் இதிலிருந்து நமக்கு வருகின்ற நிலைமைகள், நமது சமூகத்துக்கு வருகின்ற நிலைமைகளுக்கு
நிறைய அத்தாட்சிகள், நிறைய ஆதாரங்கள், படிப்பினைகளை எல்லாம் இந்த சமூகத்தில் வைத்திருக்கிறான். அபிசீனியாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சஹாபாக்களுக்கு போக
சொன்னார்கள்?
அபிசீனியாவை அரபிலே ஹதஸா என்று அழைப்பார்கள்.
அந்த ஊரிலே அபுஜர் என்று ஒருவர்
அரசனாக இருந்தார். நஜாசி என்று அவர்கள் அரசனை அழைப்பார்கள்.
பாரசீகத்தில் உள்ளவர்கள் தமது தலைவரை கிஸ்ராண்டும், ரோமிலே உள்ளவர்கள் கை சிறந்து நினைக்கும் போது ஹபஷாவில் உள்ளவர்கள் அவர்களுடைய அரச தலைவரை நஜாசி என்று அழைத்தார்கள்.
அப்போது அபுஜர் என்ற ஒருவர் ஆட்சியில் இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு மகன், அந்த மகனுக்கு பெயர் அப்ஹமா.
அவருடைய தம்பி, அவருக்கு 12 மகன்மார்கள்.
ஹபஷாவினுடைய மூத்த தலைவர்களுக்கு ஒரு பயம் வந்தது.
எங்களுடைய தலைவர் இறந்துவிட்டால் அவருடைய இந்த ஒரே ஒரு மகன்தான் ஆட்சி மீட வேறுவிடுவார், அவன் நாங்கள் சொல்வதை எல்லாம் கேட்க மாட்டார், அவனுக்கு நினைத்த விதத்திலே ஆட்டி படைத்து எங்களை எல்லாம் கலைத்து விடுவான் என்பது பயம் வருகிறது.
இதனால் திட்டமிட்டு அபுஜரை கொலை செய்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு அவருடைய தம்பி ஆட்சிக்கு வருகிறான்.
தம்பியிடம் 12 மகன்மார்கள்.
ஆனால் தம்பியும் இந்த அத்தமாவுக்கு முன்னுரிமை கொடுத்தார்.
அவரிடத்தில் உள்ள திறமை, அவரிடத்தில் உள்ள வீரம், அவரிடத்தில் உள்ள துணிவு சாருக்கு இந்த தன்மையை பார்த்து
மிகவும் கவர்ச்சி அடைந்த சகோதரன் தன்னுடைய சகோதரின் மகன் அத்தமாவுக்கு முன்னுரிமை கொடுத்தார்.
திரும்பவும் ஹபசாவுடைய தலைவர்களுக்கு தலைமுறைகள் அவர்கள் இந்த மன்னனை போய் சந்திக்கிறார்கள்.
சொன்னார்கள், அரசரே, நீங்களும் உங்களுடைய அண்ணனின் மகனையே நெருக்கமாக வைத்திருக்கிறீர்கள்.
எங்களுக்கு பயமாக இருக்கிறது, உங்களுக்கு ஏதாவது நேர்ந்து இவர் ஆட்சி கூட நேரினால்
அவருடைய தந்தையை கொலை செய்த கோபத்தில் எங்களை எல்லாம் பழி தீர்ப்பாரோ தெரியாது. ஆகவே இவரின் கதையை முடிக்க வேண்டும்.
அரசர் கோபிக்கிறார், நேற்று இவருடைய தந்தையை கொலை செய்தீர்கள், இன்று இந்த துடிப்பான ஓடுவரை கேட்கிறீர்கள், ஒருவரும்
நான் உடன்பட மாட்டேன். அப்படி என்றால் இரண்டாவது ஒரு யோசனையை முன்வைக்கிறார்கள். இவரை நாடு கடத்தி இந்த ஊருக்கு வர முடியாமல் செய்வோம். வெறுப்புடன்
மறைக்க முடியாத ஒரு சூழ்நிலையை அரசர் அவரை ஒப்புக்கொள்கிறார்.
அத்தமாவை கொண்டு போய் வர முடியாத ஒரு தூரத்திலே விடுகிறார்கள். மனிதன் திட்டமிடுவான், அல்லாஹ் முடிவு செய்திருப்பான்.
மனிதர்கள் செய்கிற திட்டம் எல்லாம் சேர்ப்பதாது, மனிதர்கள் செய்கிற சூழ்ச்சி எல்லாம் அவ்வளவு.
இதற்கு மிகப்பெரிய ஆதாரம் இது. வந்து 1.5 நாள் களி அல்ல, ஹபசாவுடைய ஒரு பாரிய மழை
மின்னல் வெட்டுகிறது, இடியும் வெடிக்கிறது.
ஒரு இடி அரசரின் தலையில் வந்து விழ அவர் இறந்து போகிறார்.
யாரும் எதிர்பார்க்காத ஒரு மேடை. அரசனுக்கு இவ்வளவு அரசராக மரணம் வரும் என்று எதிர்பார்க்கல. இப்போது அவருடைய 12 மகன்மார்கள் யார் தகுதி என்று தேடுகிறார்கள்.
யாரும் உருப்படியாக இல்லை.
இதனால் கேள்வி பெறுகிறது, பக்கத்து நாட்டிலே உள்ளவர்கள் அரசரை கைப்பற்ற நினைகிறார்கள் என்று பயப்படுகிறார்கள் தலைவர்கள்.
சில தலைவர்கள் சொன்னார்கள், நேற்று நாம் கொண்டு போய் அவரை ஒருவரை நாடு கடத்தினோமே, அந்த அந்த மனிதனை யாராவது கொண்டு வந்தால் நாங்கள் தப்பி பிழைப்போம் என்ற ஆலோசனை சொல்ல நேற்று எரிந்தவர்களை இன்று கொண்டு வந்து ஆட்சியில் நிறுத்தாட்டுகிறார்கள்.
அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, யாரு வரக்கூடாது என்று நினைத்தார்களோ அவர் வந்து கதிரையில் வருகிறார். அநியாயத்திலிருந்து மீண்டு நீரத்துக்கு வருகிறது, இருட்டிலே இருந்து ஒளிக்கு வருகிறது.
இந்த பின்னணியில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அத்தமாவுடைய செய்தி கிடைக்கிறது.
மக்காவிலே தனது இனத்தினரால் நேரிக்கப்படுகின்ற சஹாபாக்களுக்கு மசூரா சொன்னாங்க,
ஹபசாவுக்கு போனால் நல்லம், அந்த மன்னன் யாருக்கும் அநியாயம் செய்யாதவர்.
80 சஹாபாக்கள் ஜாபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தலைமையில் 80 சஹாபாக்கள்
ஹபசாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள்.
அங்கே அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கப்படுகிறது, பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. இருந்தாலும் மக்காவில் உள்ள தலைவர்கள் ஏர்களை விட்டு வைக்கவில்லை. பணி எடுக்க வேண்டும் அல்லது ஏர்களை திருப்பி நாட்டுக்கு அழைத்து வர வேண்டும்.
2 ராஜதந்திரிகளை ஹபசாவுக்கு அனுப்புகிறார்கள்.
ஒருவர் அம்ரு இப்னு அல்-ஆஸ், மற்றவர் அப்துல்லாஹி இப்னு அபீ ரபியா. அம்ரு இப்னு அல்-ஆஸுக்கு நண்பருடன் ஏற்கனவே தொடர்பு இருக்கிறது.
இந்த 2 பேர்களும் ஹதியாக்களை எடுத்துக்கொண்டு அங்கே போகிறார்கள்.
அங்கே போய் மன்னரை சந்திக்க முன்பு மன்னருடைய ஆலோசகர்களை சந்தித்து அவர்களுக்கு ஹதியா என்ற பெயரில் லஞ்சம் கொடுத்து
எங்களுடைய நாட்டின்
சில வாலிபர்கள் அவர்களுடைய பாரம்பரிய மார்க்கத்தை விட்டுவிட்டு
வேறொரு மார்க்கத்துக்கு போயிருக்கிறார்கள்.
உங்களுடைய ஹபசாவின் மார்க்கமான நசாராத்தினுடைய மார்க்கத்துக்கும் அவர்கள் வரவில்லை, புதிய ஒரு மார்க்கத்துக்கு போயிருக்கிறார்கள்.
ஆகவே அவர்களை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும், அரசர் ஆலோசனை கேட்டால் திருப்பி ஒப்படைக்கும்படி நீங்கள் சொல்லுங்கள் என்று அவர்கள் தயார்படுத்துகிறார்கள்.
மறுநாள் மன்னரை சந்திக்கிறார்கள். மன்னருக்கு மிக பெருமதியான ஹதியாக்கள் கொடுக்கப்படுகிறார்.
ஹதியாவை பார்த்து வியப்படைகிறார் அஸ்ஹமா. அங்கேயும் கோரிக்கையை விடுகிறார்கள், இந்த வாலிபர்களை எங்களிடம் திருப்பி தர வேண்டும்.
மன்னர் ஆலோசகர்களை பார்க்கிறார், அவர்களும் ஆமரசரே,
இவர்களை திருப்பி கொடுப்பதை நியாயம் என்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அரசர் ஒரு தீர்ப்பெடுக்கிறார், எந்த ஒரு மனிதனும் அவர்களிடத்தில் நியாயம் கேட்காமல்
விளக்கம் கேட்காமல் ஒப்படைக்க முடியாது. அவர்களை இந்த அரசு தலைக்கு கோப்பட்டு
அவர்களது உண்மையான நிலைமையை நான் கேட்ட பிறகுதான் முடிவெடுப்பேன் என்கிறார். முஸ்லிம்களுக்கு அரசனுடைய தூது அனுப்பப்படுகிறது,
பயப்படுகிறார்கள். கொஞ்ச நாள் நிம்மதியாக இருந்தோம், சேவரையும் அடியும் உரையும் இல்லாமல் வேண்டோம்.
இப்பொழுது அரசன் எங்களை கூப்பிடுகிறாரே, பணிவோடு வருகிறார்கள் முஸ்லிம்கள். நீங்கள் ஏன் உங்களுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு வேறு மார்க்கத்துக்கு நுழைந்தீர்கள் என்று கேட்கும் போது ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பேச அனுமதி கேட்கிறார்கள்.
அனுமதி கொடுக்கப்படுகிறது. அவர்கள் சொல்கிறார்கள், அரசரே, நாங்கள் வேறு புதிய மார்க்கத்தை உருவாக்கவில்லை.
நாங்கள் கல்லையும் மண்ணையும் வழங்கிக் கொண்டிருந்தோம்,
நாங்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தோம், மனிதாரம் அருந்திக் கொண்டிருந்தோம், அடுத்த வீட்டுக்காரனை நேரத்துக் கொண்டிருந்தோம்,
வருகின்றவர்களை எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டிருந்தோம். இந்த நேரம்தான் ஏற்கனவே நம்பிக்கையாளர்
உண்மையாளர் என்று அறியப்பட்ட நல்ல சிறந்த வம்சத்தை கொண்ட
முஹம்மது பின் அப்துல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபியாக அல்லாஹ் அறிவித்ததாக சொன்னார்.
அவர் எங்களுக்கு தெளிம்படி சொன்னார், விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்றார், சேர்ந்து நடனுங்கள் என்று சொன்னார், மக்களை ஆதரிக்க சொன்னார், உபகாரம் செய்ய சொன்னார்.
இப்படியான நல்லவைகளை சொன்னவுடன் நாங்கள் கவர்ச்சி அடைந்து அந்த உண்மையான மார்க்கத்தில் நுழைந்தோம்.
ஏதாவது அச்சாட்சி நீங்கள் ஏற்கனவே கொண்டு வந்த மார்க்கத்தை சொல்லி காட்ட வேண்டும்.
ஹஜரத் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சூரா மரியமிலே வத்குர் ஃபில் கிதாபி மரியம் இதன் கததத் மின் அஹ்லிஹா மகான ஷர்கியா,
ஹஜரத் மரியமை பற்றியும் ஹஜரத் ஈசாவை பற்றியும் வந்துள்ள அந்த ருக்குவை ஓடி முடிக்கிறார்கள்.
நஜாஷி மன்னனுடைய தாடியில் இருந்து கண்ணீர் வடிகிற அளவுக்கு அழுகிறார்.
பக்கத்தில் இருந்த அவருடைய மன குருமார்கள் ஆலோசகர்களும் கண்ணீர் வடிய அழுது கொண்டிருக்கிறார்கள்.
சொன்னார்கள், இவர்கள் உண்மையில் இருக்கிறார்கள்,
இவர்கள் எங்களிடம் ஒப்படைக்க முடியாது, இவர்கள் எங்களிடம் ஒப்படைக்க முடியாது, இவர்கள் அவர்களுடைய இனத்துக்கு போகட்டும்,
நீங்கள் திரும்பி போங்கள் என்று திருப்பி அனுப்புகிறார்கள். ஆனால்
அம்ர் இப்னுல் ஆஸ் அப்துல்லாஹ் இப்னு அபி ரபியாவிடம் கோபத்துடன் செல்கிறார். இன்று தப்பித்துக் கொண்டார்கள்,
நாளை இவர்கள் தப்ப விடாமல் இவர்களுடைய உயிரையே பறிக்குகின்ற அளவுக்கு ஒரு சூழ்ச்சி செய்வேன் என்கிறார். அப்துல்லாஹ் இப்னு அபி ரபியா
அம்ர் இப்னுல் ஆஸை விடவும் கொஞ்சம் சொத்தானால்
அவர் சொன்னாரே, அந்த அளவுக்கு மோசமான வேலை செய்கிறாரீங்க,
மார்க்கத்தில் முரண்பட்டாலும் எங்களது உறவுகள் இவர்கள், அவர்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு பணியும் எங்களுக்கு இருக்கிறது. அடுத்த நாள் அரசரிடத்தில் போகிறார்கள், அரசரே, இவர்கள் ஈசா அலைஹிஸ் ஸலாத்தை பற்றி நேற்று ஏன் கேட்கிறார்கள்?
ஒரு பகுதியை மட்டும், ஈசா அலைஹிஸ் ஸலாத்தை இவர்கள் அவமதிக்கிறார்கள்,
கேவலப்படுத்துகிறார்கள், அந்த பகுதியை மறைத்து விட்டார்கள், ஈசாவை அடிமை என்று சொல்கிறார்கள்.
அடுத்த நாள் மீண்டும் அவசர அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள்,
நீங்கள் என்ன ஹஜ்ரத் ஈசாவை அடிமை என்று சொல்வதாக சொல்லப்படுகிறே, உண்மையிலேயா?
சொன்னார்கள், அஷ்ஹது. சொன்னார்கள், இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள்,
அன்ன ஈசா அப்துல்லாஹி வ ரசூலுஹு வ கலிமத்துஹு அல்ஃபாஹா இலா மரியம், அல்லாஹ்வுடைய ரசூலும் தான், அல்லாஹ்வுடைய அடிமையும் தான், அல்லாஹ்வுடைய குன் என்ற வார்த்தையில் உருவானவர்கள், அவர்களுடைய ரூஹை ஹஜ்ரத் மரியம் என்ற பெண்ணின் கர்ப்பத்தில் அல்லாஹ் அனுப்பினான் என்ற அந்த பகுதியை ஓதியவுடன்
நஜாஷி சொல்கிறார், இதே விரல் நுனியளவுக்கு கூட எங்களுடைய கொள்கையிலிருந்து மாற்றம் கிடையாது என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
அந்த நேரம் நஜாஷி மன்னர் தன்னுடைய இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்துகிறார். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்கே பாருங்கள், ஃபிரௌனுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட தாவத்தை அவமதித்ததனால் பயப்பட வேண்டிய ஒரு சூழலில் அளிக்கப்பட்டான். இங்கே ஜபாத்து முன்னருக்கு கொடுக்கப்பட்ட தாவத் தவக்குரை ஏற்படுத்தியது. சிந்தித்தார் எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களுக்கு முஹப்பத் ஏற்பட்டதென்றால், ஹிஜ்ரி 7 உமையா இப்னு அல்-அம்ரி இந்த சஹாபியின் கையில் தாவத்துடைய கடிதம் வருகிறது. அஸ்ஸலாமுக்கு அவர் கடிதத்தை கையில் எடுக்க தன்னுடைய ஆசனத்தில் இருந்து இறங்கி வந்து கடிதத்தை எடுத்து ரசூலுல்லாவின் கடிதத்தை கண்களில் ஒட்டிக்கொள்கிறார். சொன்னார்கள், நபியாலையும் அவர்களுக்கு போய் சொல்லுங்கள், நான் ஏற்கனவே இஸ்லாத்தை தழுவிவிட்டேன். எந்த அளவுக்கு மகத்துவம் வருகிறது, அன்பு வருகிறது, எந்த அளவுக்கு உதவியாளராக மாறுகிறார். ரசூலுல்லாவுடைய நிக்காஹை அவர் ஹுத்பா ஓதி நடத்தி வைக்கிறார். யாருடைய நிக்கா? அபூ சுஃபியானுடைய மகன் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கணவர் உபைதுல்லாஹ் இப்னு ஹுதைஃபுன் ஹிஜ்ரத் செய்து வந்திருந்தார். அவர் கிறிஸ்தவராக மாறி மதீனாவுக்கு அடிமையாகி அங்கே இறந்து போகிறார். இந்த உம்மு ஹபீபாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் பேசி அனுப்புகிறார்கள். அவர்களுக்கு திருமண ஹுத்பாவை ஓதி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சார்பாக 400 தங்க காட்சிகள் மகராக கொடுக்கிறார். உலகத்தில் யாருக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம், 400 தங்க காட்சிகள் அங்கே மகராக கொடுக்கப்பட்டது. மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு 3 அத்தாக்கள் அங்கே தடிகள் அத்தாக்களை பெருமளவுக்கு அத்தாக்களை அனுப்பியிருக்கிறார். ஒன்றை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவனைக்கு வைத்திருந்தார்கள், மற்றதை ஹஜ்ரத் உமருக்கு கொடுத்தார்கள், மற்றதை ஹஜ்ரத் அலிக்கு கொடுத்தார்கள். ஹிஜ்ரி 7-8 ஆண்டு ஆகும் போது செய்தி வருகிறது, அத்தமா நஜாசி வஃபாத்தாகி விட்டார்கள் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான வாயிபான ஜனாசா தொழுகை நடத்துகிறார்கள். ரசூலுல்லாஹின் வாழ்க்கையே மறைவான ஜனாசா தொழுகை தொழுக ஒரு மனிதர் இருப்பார் என்றால், இந்த அத்தமாவுக்காக மட்டும்தான் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள், அத்தமாவுக்காக பிரார்த்தித்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நாங்கள் பேசிக் கொண்டோம், நிச்சயமாக நஜாசியுடைய கபரில் ஒளி வந்து கொண்டே இருக்கும். நஜாசி செய்த உலகிற்கு அவருடைய கபரில் ஒளி வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அனைவர்களும் இந்த பொறுப்பை உடலிலே சுமப்போம், சிந்தனையில் சுமப்போம், பொறுப்பாக எடுப்போம். எத்தனையோ நஜாசிகள் எங்களுக்குள்ளேயும் இருப்பார்கள், எத்தனையோ அத்தமாக்கள் எங்களுக்குள்ளேயும் இருப்பார்கள். தாவத்து கொடுக்க பெரும்பெரும் கலைகள் கோட்டைகள் எல்லாம் முடிக்க தேவையில்லை. யாரோ ஓரிவர் கேள்வி கேட்பார்கள், அவர்களை உருவாக்கின பொறுப்பு சாட்டுங்கள். சாதாரண எளிமையான வார்த்தைகளை கீரை விற்க வருபவரிடம் இஸ்லாத்தை சொல்லுங்கள், அவருடைய பாஷையில். மீன் விற்க வருபவரிடம் அவரிடத்தில் இஸ்லாத்தை சொல்லுங்கள். இன்னும் என்னென்ன துறையில் உங்களிடத்தில் மக்கள் சம்பந்தப்படுகிறார்களோ இந்த அமானிதத்தை நிறைவேற்றுங்கள். சந்ததியோடு பாதுகாக்கப்படுவோம், சந்ததியோடு பாதுகாக்கப்படுவோம். அதற்குரிய அறிகுறிகள் எங்களுக்கு தெரிந்து கொண்டு இருக்கிறது. 1968 மௌலானா அபுல் ஹசன் அலி நதி ரஹ்மத்துல்லா அங்கே பர்மாவுக்கு போயிருந்தார்கள், பர்மாவுக்கு போயிருந்தார்கள். ஒரு பிரச்சனையும் நமக்கு இருக்கல்ல. நகரத்தில் உள்ளவர்கள் கல், அதாவது மாணிக்க கல் வியாபாரிகள், கிராமத்தில் உள்ளவர்கள் விவசாயிகள். அங்கே செய்த பயன் அது அப்படி ஓடியோவில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதுல சொல்றாங்க, இந்த மனம் திரும்பது இந்த வியாபாரிகள் ஒரு நேரத்தை அனுப்புங்க, நானும் உங்களோட வாரன். இந்த மக்களுக்கு இஸ்லாம் என்றால் என்னென்று சொல்லுவோம் நாங்க, இல்லைங்களா? ஒரு காலம் வரும், நீங்க இந்த நாட்டிலிருந்து ஓட வேண்டி வரும், உங்களை பத்தி பேச உலகத்தில் ஆட்கள் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு 67 ஆண்டு பேசப்பட்ட வார்த்தை 50 வருஷங்களுக்கு பிறகு இன்று 60 வருஷங்களுக்கு பிறகு என்ன நிலைமை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அபுல் ஹசன் நபி கபருக்குள் இருக்கிறார். இதே போன்று 1980களில் இலங்கைக்கு வந்த நேரத்திலும் இஸ்லாத்தை சொல்லும் வழிகள் ஒரு காலத்தில் இந்த நாட்டில் அடைக்கப்பட்டால், இஸ்லாத்தை சொல்லும் வழிகள் ஒரு காலத்தில் அடைக்கப்பட்டால் நீங்கள் எப்படி இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லணும் என்றா, அஸ்லாக்கால சொல்லுங்க, நல்ல குணங்களை காட்டுங்க. எனது முன்னோர்கள் வந்து பெரிய பீரங்கி பேசி பேசி அவங்க தத்தீர்கள் எல்லாம் விளக்கம் சொல்லி மக்களுக்கு தீன விளங்கப்படுத்தல, செய்த வியாபாரத்தை உண்மையாக செஞ்சாங்க. பொய் பேசல, பொய் பேசல, ஏமாத்துக்காரர்களாக இருக்கல, சொல்லி வைக்க ஆட்களாக இருக்கல, காரி துப்புறவர்களுக்கு கேவலமான பொருள்களை விட்டு வியாபாரம் செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கல, நம்பினாங்க. அவர்களுடைய இனத்தில் உள்ளவர்களை விட நம்மளை நம்பினாங்க. ஒரு முஸ்லீமை நம்புறது அந்த ஆளை நம்புறதல்ல, அவரது மார்க்கத்தை நம்புறது. மௌனமாக நீங்க அல்லாஹ் மக்கள் தாவத்து கொடுங்க. வாயத்தி மௌனமாக இருந்து கொண்டு எப்படி தாவத்து கொடுக்கிறது சொன்னாங்க. அசலா கால கொடுங்க, நல்ல குணத்தால கொடுங்க, நல்ல பண்புகளை காட்டுங்க. இதை கொண்டு நல்ல தன்மைகள் வெளியாகும் போதே மக்களிடத்தில் நல்லிணக்கம் உண்டாகும். அல்லாஹ்வுடைய நூலடியார்களே, மீண்டும் மீண்டும் சொல்றேன், யாரு யாருக்கு எந்தெந்த நட்பத்தில் உள்ள திறமையான திறப்பிருக்கிறதோ கட்டாயம் நீங்க அவரவருக்கு விளங்குற பாசையில் ஹிக்மத்தாக அல்லாஹ்வை பத்தி அறிமுகப்படுத்தியே ஆகணும், அறிமுகப்படுத்தியே ஆகணும். அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அமைச்சரை கொண்டு வந்து மாலை போட்டு மேலதாரம் தட்டி கல்லையும் மண்ணையும் அவர்களுக்கு வளர்க்கணும். அவர் கபரில் நெருப்பு பத்தாம பாதுகாத்துக் கொள்ள ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லுமா, ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லுமா, அவருக்கு தீபத்தி ஒரு விளக்கத்தை கொடுத்தோமா? கொடுக்கல. அல்லாவுடைய நல்லடியார்களே, ஆகவே இன்று இந்த விஷயத்தில் மிகுந்த கவனம் எடுப்போம். எல்லாம் எங்கள் அனைவர்களுக்கும் அவனுடைய மார்க்கத்தை சரியாக விளங்கி செயற்படக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. யாழ்லா எங்களுடைய மார்க்கத்தை பாதுகாப்பாயாக, தீனை உயர்த்துவாயாக, இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் கண்ணியப்படுத்துவாயாக, நல்ல தன்மைகள் உள்ளவர்களாக எங்களை ஆக்கிடுவாயாக. என்ன பொறுப்பை எங்களுக்கு தந்திருக்கிறாயோ அந்த தீனை எட்டி வைக்கும் மேலான பொறுப்பை சுமக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருவாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.